முதல் வாசகம். மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 10 முதல் மற்றும் அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 14 முடிய. அந்நாள்களில் மோசேயும் ஆரோனும் அருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேயில் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேயில் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடு அற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டி எறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் விடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பாதத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் மடியாளின் மகன். என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீ. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பெயரை
இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா
அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள், இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் தாகம் கொண்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி உங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த அனுபவத்திற்குள்ளே இந்த நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கொரோனாவினுடைய ஒரு வேதனை நிறைந்த காலமாக அது ஒரு புறம் இருந்தாலும் அநேகருக்கு இது ஒரு விடுதலையின் காலமாக இருந்திருக்கிறது. அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழல், நம்ம ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டதை போல ஒரு சூழல். இந்த சூழலில் இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட பிள்ளைகள் இந்த நேரத்தில் தொலைக்காட்சி மற்ற காரியங்கள் வழியாக சுகத்தை தேடின அல்லது தங்களுடைய அந்த வெறுமையை நிறைவு செய்ய விரும்பின பிள்ளைகளுக்கு என்ன கிடைத்திருக்குமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதத்தை படித்து, இந்த வேதத்தை அல்லது விவிலியத்தை யாராவது இப்படி பிரசங்கிப்பதை கேட்டு அதன் வழியாக கடவுளுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முற்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. இந்த வேதம் விடுதலை கொடுக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உள்ள சந்தேகமாக கூட இருக்கிறது. ஆனால் வேதம் விடுதலை கொடுக்கும், விவிலியம் விடுதலை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோமே, ஆண்டவர் அந்த உயிருள்ளவராய்தானே அந்த வார்த்தை வழியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தியில் நம்ம அதைத்தானே துவக்க உரையாக பார்க்குறோம். யோவான் இப்படித்தானே ஆரம்பிக்கிறாரு, தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் மனுர் எடுத்தது, அந்த வார்த்தை தான் நம்மளோட பேசியிருக்குது. அப்போ வார்த்தை வழியாக இன்று கடவுள் நம்மளோட செயல்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து இந்த பைபிளை திறந்து வாசித்தாலே அதில் இருக்கிற நிறைய அற்புதங்கள் உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உள்ளே போக போக அது ஜீவ நீரூற்றாக உங்களிடமிருந்து பொங்கி வழியும். அது எப்படி நம்ம செயல்படணுங்கிறத எண்ணங்களை அது உருவாக்கி கொடுக்கும். இட் ஜெனரேட்ஸ் த தாட்ஸ். இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளே போய் உட்காந்து என்ன செய்யும்னா ஜெனரேட்ஸ் த தாட்ஸ். இப்போ நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறோம். இப்போ அதில் ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த நம்மளுடைய அணுக்களை பலப்படுத்தக்கூடிய சில மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இது மருந்து இல்லை இது உணவு, அப்போ இது வந்து உங்களுடைய அணுக்களை வந்து இது பலப்படுத்தும் இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஆத்மாவில் ஒரு உந்துதலையும் ஆத்மாவிலே ஒரு உன்னதமான ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த இறைவசனத்துக்கு இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், நல்லா தான் போயிட்டுருப்போம், நல்லா தான், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வெறுமை, ஒரு மாதிரி ஒரு டல்னஸ், ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாருக்குமே வரும், குருக்களுக்கு வரும், கன்னியர்களுக்கு வரும், எல்லாருக்குமே வரும். அப்போது இந்த வெறுமையினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க தான் சூசைட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அது பிசாசினுடைய ஒரு பெரிய வலையை போல் அது என்ன செய்யும் நம்மளை, அப்பப்போ அது பிசாசு போட்டு பார்க்கும், வலையை வீசி பார்க்கும், யாராவது கிடைப்பாங்களா அப்படின்ட்டு. இப்போ நம்ம மீன் பிடிக்கிறவங்க போய் ஒரு இடத்துல வலையை வீசுகிறாங்க, அந்த இடத்துல இருக்கான்னு தெரியாது, மீன் இருந்தால் அகப்படும். அதே போல் பிசாசும் வலையை விரித்து பார்க்கும். அப்போ யாரும் இதில் மாட்டிப்பாங்க அப்படின்னா இந்த வெறுமைக்குள்ளே இருக்கிறவங்க மாட்டிக்கொள்வாங்க. அப்போ இந்த வெறுமைக்குள்ளே நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை அந்த வலைக்குள்ளே நம்ம அது வலை விரிக்கப்பட்டாலும் அந்த வலையிலிருந்து தப்பிக்க வல்ல ஒரு விஷயம் உண்டு. அதுதான் இந்த வேதவசன வார்த்தைகள். அதனால தான் நம்ம பைபிள் படிங்க பைபிள் படிங்கன்னு சொல்கிறோம். நம்ம ஒன்றும் சும்மா வந்து ஜாலிக்காக படிங்க அப்படின்னு இல்லை. யூ ரீட் த பைபிள், அதாவது சாதாரணமாக நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க. எந்த பைபிள் எந்த வார்த்தை எங்கே வேலை செய்யணும்னு நாம் கடவுள்கிட்ட சொல்ல தேவையில்லை. சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஒரு நல்ல வசனமாக, ஒரு விடுதலை தர வசனமாக சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது வார்த்தை எங்களுக்கு பைபிள்லேருந்து கொடுங்க அப்படின்னு. இந்த வருஷ துவக்கத்தில் என்ன செய்வாங்க, ஒரு இறை வசனத்தை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, அது எல்லோரும் பெருமையோடு வாங்கிப்பாங்க. இதெல்லாம் ஓகே, நம்ம வந்து கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதையே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. இதாவது இந்த வசனம் தான் வேலை செய்யும், கடவுளுடைய வசனம், இந்த வசனம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம கடவுளுக்கு கட்டளையிட நம்ம யார்? அவர் வானத்தை விரித்து விண்ணகத்தை மண்ணகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய கடவுள். அவர் இது இந்த பைபிளுக்குள்ளே வர ஏதோ ஒரு வார்த்தை வழியாக நம்மளோட பேசுவார். இசை 55:10 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளைய செய்வதை போல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்கும். பாருங்கள், சிங்குலர் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலை, ப்ளூரல் சொல்லலை, வார்த்தை. அப்போ அவர் போடுற ஒரு வார்த்தை நமக்குள்ளே வந்திருந்தால் போதும். அப்போ அந்த வார்த்தை எங்கே இருக்குது? அப்போ யாருக்கு அது கிடைக்கும்? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்கள் தருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் ஏதோ ஆண்டவர் சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு தான் வழி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தை போய் தட்டிக்கிட்டு நிற்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்துக்குள்ளே போய். ஆண்டவர் சொன்னதை எனக்குள்ளே வந்து தேடு, உனக்குள்ளதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சாட்சியை நான் சொல்லணும். ஒரு சகோதரர், எங்களுக்கு தெரிந்தவர், ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டார். மாட்டிக்கொண்டு எந்த அளவுக்கு அவர் போனார் அப்படின்னா, சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அது ஒரு தவறு. அவர் நியாயமாக தான் இருந்திருக்கிறாரு. அவர் நியாயத்தை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சூழலில் அவர் மீது குற்றப்பழி சுமத்தப்பட்டு அவர் ஜெயிலில் போய் போட்டாங்க. அந்த குடும்பமே சிதைந்து போனது, குடும்பமே ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் இங்கே பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி எனக்கு வந்தது, எனக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல. குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்கேயா ஓடி முட்டி பார்க்குறாங்க அவருக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு. அவர் ஒரு வழியாக, கதையை சுருக்கமாக சொல்கிறோம், ஒரு வழியாக அவர் என்ன செய்கிறார், அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு. அவருக்கு ஒரு பெயில் கிடச்சிச்சு. அவருக்கு ஒரு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த உடனே அவர் என்கிட்ட வந்து என்னை பார்த்து சொன்னார், ஃபாதர், நான் ஜெயிலுக்குள்ளே போன அந்த நேரத்திலிருந்து, சிறைச்சாலைக்குள்ளே இருந்த அந்த நேரத்திலிருந்து நான் கையில் ஒரே ஒரு பைபிள் மட்டும் வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டேன். அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் பைபிளை படிச்சுட்டே இருந்தேன். நான் வேறு ஒன்றுமே செய்யலை. நான் பைபிளை மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த இந்த வார்த்தை என்னை விடுவிக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். இது வரைக்கும் இந்த அனுபவத்தை நான் பெற்றதில்லை. இந்த துன்பகரமான சூழலில் நான் மனுஷங்களை நம்பி இதை செய்யலாமா அதை செய்யலாமான்லாம் நான் யோசிக்கலை. வெளியில் இருக்கிறவங்க யோசித்தாங்க, ஆனால் நான் பைபிளை மட்டும் படிச்சுட்டே இருந்தேன். அந்த பாருங்கள், அது எனக்கு பெயில் கிடச்சிது. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்டாங்களாம், இந்த சார் வந்து இதை வாசிக்கிட்டே இருந்தார், அவர் வெளியில் போகிறாரு, அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா, நான் வாசித்தா நானும் வெளியில் போகலாம்ல. அப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே ஏதோ இருக்குங்கிறத அவர்கள் அறியும்படியாக செய்தது இவருடைய அந்த செயல். அந்த வல்லமையை அவங்க மற்றவங்களும் உணர வைத்திருக்கிறது அந்த வார்த்தை. பிறகு அந்த நபர் வந்து, சகோதரர், த ஜெபிங் ஏ ஃபாதர் ஸ்டில் த கேஸ் அந்த முடியணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாதகமாக முடியணும்னு அவர் ஜெபம் பண்ண சொன்னார். அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். அவரும் போராடி கொண்டிருந்தார் ஆண்டவருக்குள்ளே. ஒரு வாரத்திலேயே ஒரு சாதகமான ஒரு பதில் வந்து, அவர் எந்த இடத்துல வெட்கப்பட்டாரோ அதே இடத்துல அவருக்கு ஒரு உயர்வை கடவுள் கொடுத்து அவரை இன்றைக்கு ஒரு சாட்சியாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மகள் வந்து சாக போகிறேன், நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி கடைசியாக கோயிலுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன், உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போகலான்னு வந்தேன். நான் கேட்டேன், நீ சாக போகிற, நீ போய் சாக வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற, என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போறியா அப்படின்னு. இல்லை, நான் மனசு கடைசியாக கடவுளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலான்னு தான் வந்தேன், நீங்கள் பேசும்போது எனக்கு என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன். நான் சொன்னேன், போய் சாகிறதுனா சாவுமா, மூணு நாள் தான் பால் தெ, இப்போல்லாம் முதல் நாளே பால் தெளிச்சிட்றாங்க, முன்னாடியெல்லாம் 30வது நாள் பால் தெளித்தாங்க, அப்புறம் 15வது நாள் பால், இப்படியே வந்து கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா உடன் பால்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு, பால் தெளிக்கலன்னா அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போகாதா? இதெல்லாம் உறவுகள் அந்த ஆத்மாவுக்காக கூடி வந்து ஜபிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வச்சுருந்த ஒரு வழிமுறைகள். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே புதைச்ச உடனே உடன் பால் தெளிக்கிறவங்களாம் வந்து தெளிங்கன்னு அங்கேயே தெளிச்சுட்டு அங்கேயே மண்ணள்ளி போட்டு அப்படியே ஒடியே போயிடுவான். வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. வீட்டுக்கு வந்தாக்க அதுக்கு ஒரு சாங்கியம் இருக்குது, அவங்க ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் போகப்படாது. அதனால் வீட்டுக்கு கூட சாப்பிட கூட வரமாட்டாங்க, அங்கிட்டே செவரேறி குதித்து ஓடி போயிடுவான். நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் பாருங்கள், அந்த மகள்கிட்ட சொன்னேன், இவ்வளோதான் அவன் வாழ்க்கை. அப்புறம் கடைசியில் ஃபோட்டோவில் வச்சு ஒரு வாரம் போய் பார்த்து அழுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, இதுதான் அவன் வாழ்க்கை, கோ யூ கேன் கோ அண்ட் டை அப்படின்னு. அந்த பிள்ளை, என்னடா சாமியார் நம்மளை போவாத அப்படி இப்படின்னு மிரட்டுவார்னு பார்த்தா இவர் நம்மளை போய் சாவ சொல்கிறார். சொன்னேன், மகளே, உன்னை சாவ சொல்லணும்னு, சாவ அடிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த முடிவை நீ எடுத்திருக்கிறது எவ்வளோ கேவலமான தவறான முடிவு, கடவுள் இரக்கம் உள்ளவர் என்று கடவுளுடைய இரக்கத்தையெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ போய் பைபிள் எடுத்து படி அப்படின்னு. அந்த மகள் வந்து அதை உள்வாங்கவே மாட்டேங்கிறாள். நான் பைபிள்லாம் படிச்சிருக்கேன். நான் சொன்னேன், நீ போய் இப்போ போய் பைபிள் எடுத்து படி, ஆண்டவர் உனக்கு அந்த செய்தி, அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், பைபிள் எடுத்து படிக்க சொல்லாவில், இதுதான் எனக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருந்தது. அந்த மகள்கிட்ட சொன்னேன், போய் பைபிள் எடுத்து படி, ஆண்டவர் உன்னோட பேச போகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ தெரியாத அந்த மகளை நான் பார்க்கவில்லை. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த மகளை காப்பாற்றியிருப்பார்னு நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வம் இந்த வார்த்தைகள் வழியாக எதை கொடுக்கிறது அதுதான் பாருங்கள். நெகேமியா 1:5, விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காப்பவரே. இன்னைக்கு பாருங்க, அந்த சீடர்களுக்காக அவர் பேசுகிறார். சீடர்கள் வந்து இப்படி 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 இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவங்களுக்காக சப்போர்ட்டிவாக பேசிட்டு என்ன சொல்கிறாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த கோட்பாடு நம்ம வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். அப்போ பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னா அப்போ திருப்பலிக்கு போக வேண்டாம், வேறு எந்த பலியும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. போனால் தான் வச்சா மீச அடித்தா குடுமின்னு வாங்கல, வச்சா கொண்டை அடித்தா மொட்டைன்னு வாங்க, அந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு நிலைப்பாட்டுக்கு போகக்கூடாது. போனால் இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறது இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறது அப்படி இல்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னா அவர் எதை ஹைலைட் பண்ணுறார் ஆண்டவர். அப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வருகிற போது, இந்த இரக்கத்தை குறித்து தேடுகிற போது, நெகேமியா 1:5, அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடம் அன்பு காட்டுபவர்களிடமும் உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காப்பவர். அப்போது கடவுள் உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காப்பாற்றுறாரு பாருங்கள். உடன்படிக்கைக்கு இணையாக இரக்கம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். திருப்பாடல் 25:6, ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும், ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. அப்போ தொடக்க காலத்து கடவுள் உலகத்தை படைக்க நினைச்ச அந்த நேரத்திலிருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு என்னன்னா இரக்கம், பேரன்பு. அதை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் ஜெபிக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். நீதிமொழிகள் 21:21 சொல்லது, நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார், மேன்மையும் அடைவார். அப்போ நீடித்து வாழணும், நல்ல வாழ்க்கை நிறைய நாள் வாழணும், நல்லா வாழணும், சுகத்தோடு வாழணும். படுத்துக்கிட்டு வாழ்கிறதில்ல, சும்மா அடுத்தவங்களுடைய தயவில் நம்ம அடுத்தவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்கிற அந்த நிலை இல்லை, உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு வேறு வாழ்க்கை இல்லை, நம்ம நல்லா ஹெல்த்தியாக நடந்து போகணும் இல்லையா. அப்போ நீடித்து வாழணும், மேன்மை அடையணும், சும்மா வாழ்கிறதில்ல, நல்ல ஒரு நிலைக்கு உயரணும். இது ரெண்டும் எப்படி நடக்கும்னா, நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவருக்கு இது கிடைக்குதான். இப்போ நேர்மையாக இருப்பது இரக்கத்தோடு இருப்பது. இன்றைக்கி இந்த இரக்கத்தை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உசையா 6:6 மிக அழுத்தமான ஒரு செய்தியை வைக்கிறது, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். அப்போ இந்த கடவுளை அறியும் அறிவில் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா இரக்கம். ஏன்னா அவர் தான் இறங்கி நமக்கு எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நீ அறிந்து கொள்ள முற்படுவது கடவுளுக்கு இரக்கத்தை கொடுப்பது. கடவுளுக்கே நம்ம இரக்கத்தை கொடுக்க முடியும். எப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்னை படைத்தவர், என்னை வாழ வைப்பவர். நீங்கள் தேடுகிற போது அவருக்கு இரக்கத்தை கொடுக்குறீங்க. கடவுளுக்கே இரக்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன இருக்க முடியும். அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் சின்ன பிள்ளையிலேருந்து. சும்மா ஒரு மதத்தை பரப்புறது நம்மளுடைய நோக்கமாக இல்லை, அது நோக்கம் கிடையாது. எடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆட்சி ட்ரெஸ்ஸில் போட சொல்கிறோம், ஜெபிக்க சொல்கிறோம், ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, உன்னை பார்க்குறாரு, இப்படிலாம் சொல்லிக் கொடுப்போம். காவல் சம்னஸ் நம்ம பின்னாடி வருது, இப்படியெல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது பொய் இல்லை, உண்மை. அப்போ அந்த உண்மைத்தனத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு பண்பு என்ன, நீ ஆண்டவரோட பிள்ளை, நீ ஆண்டவரோடு இருக்கணும். ஒரு சகோதரி ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, எனக்கு எல்லா நேரமும் கடவுளை பற்றியே கவலை தானா, ஐ எம் மேட் ஆஃப் காட் அப்படின்னாங்க. எஸ், தட் இஸ் ரைட் திங். நம்ம கிறிஸ்தவ மதத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு 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 அழுத்தத்தை நம்ம பார்க்க முடியும். வி ஆர் மேட் ஆஃப் காட், எஸ் வி ஆர் மேட் ஆஃப் காட், நாட் இட்ஸ் ஃபனாட்டிக்ஸிசம். இது வந்து ஒரு வெறித்தனம் கிடையாது. நாம் இப்போ சாப்பிடும்போது, தூங்கும்போது, எல்லா நேரமும் நம்ம கடவுளை நினச்சிட்டே இருக்கிறோமே, இந்த நினைப்பு வந்து சில பிள்ளைகளுக்கு வெறுப்பை ஊட்டும். வீட்டில் ஆண்டவர் இப்படி பண்ணுறாருன்னா என்ன ஏப்பா பாரு, கடவுள் 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 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அது பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது அவங்களுடைய இயல்பாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரோடு இருக்கிற அந்த இயல்பு அது வந்து தவறு கிடையாது. இட் இஸ் அவர் வி ஆர் பிகம்மிங் பார்ட் ஆஃப் த டிவைன் செல்ஃப். அந்த தெய்வத்தினுடைய நிலையோடு நம்ம ஒருமையாய் மாறுவது, ஒன்றாய் மாறுவது. இதில் வந்து வெட்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பாருங்களேன். ஆண்டவர் அதைத்தான் நம்ம கடைசியில் செய்ய போகிறோம். நம்மளுடைய ஆத்துமா கடவுளோடு ஒன்றா சேரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்போயே உடலோடு இருக்கும் போதே நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக மாறிச்சுன்னா எவ்வளோ நல்லது. அதனால தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ கடவுளோடு இணைவதற்கான வழி என்ன, கடவுளோடு நம்ம ஒன்றித்திருப்பதற்கான வழிகள் என்ன, அதை தான் இந்த சர்மன்லலாம் நம்ம அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். பல வழிகள் இருக்குது, நம்ம எந்த வழி நமக்கு உகந்ததோ அதை எடுத்துக்கொள்கிறோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி இரக்கத்தை கடவுள் விரும்புகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ வெறும் பலியை போட்டுட்டு ஆண்டவருக்கு பலியை கொடுத்து, அதான் நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு 10 கோயிலில் பூசை வச்சுட்டு காசு வச்சுருக்குறோம், வேலையால் கூப்பிட்டு இந்தாப்பா போய் ஒவ்வொரு கோயில்லையா பூசை எழுதிட்டு வாப்பா, எல்லாம் எழுதிட்டு வந்தாச்சு, நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாகினி நந்தினி மோகினி நம்ம சீரியல் பார்த்துட்டு எல்லா கோயில்லையும் உங்கள் பேர் வச்சாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஐ ரியலி ஹாப்பி. கடவுளுக்கு இது பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. நம்ம 10 கோயிலுக்கும் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கோயில்லையாவது நம்ம போய் உட்காந்து அந்த திருப்பலை ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், அந்த பலியை மட்டும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, காசு இருக்குது அதனால் கடவுளுக்கு இப்படி தூக்கி போட்டுட்டு இரக்கத்தை வாங்கிடலாம். இல்லை, பணம் கொடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களே வாங்க முடியாது. திருத்தூதர் பணி 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோமே, பேதுரு அடிகளார் கைகளை வச்சு ஜெபிக்கிற போது, திருத்தூதர்களை வச்சு ஜெபிக்கிற போது ஆவியானவர் இறங்கி வர்றதை பார்த்துட்டு சிமியோனுங்கிற ஒரு மந்திரவாதி வந்து கேட்குறான், ஐயா எனக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொஞ்சம் போடு, நானும் யார் மீதெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்க மீது ஆவியானவர் இறங்கி வரணும். அது எப்படி நடக்கும் சொல்கிறாரு பேதுரு, சொன்னார் அழுத்தமாக சொல்கிறாரு, நீ உன் பணத்தை வைத்து நீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முன் வந்ததுனால நீ உன் பணத்தோடு நாசமாயிப்போம். அதுக்காக நம்ம பணம் வேண்டான்னு சொல்லலை, ஆலயங்களை பராமரிக்க பணம் தேவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பணத்தை வைத்து நீ எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு எதை அழுத்தமாக கேட்குறார் அதை நம்ம இந்த நேரத்தில் பார்க்குறோம். மீக்கா 6:8 பார்க்குறோம் பாருங்க, மீக்கா புத்தகம் 6வது அதிகாரத்தில், ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன், எரிபலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? பாருங்க, மீக்கா இறைவாக்கினர் இதெல்லாம் அவங்க மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த முறைகளை அவர் எடுத்து வைக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? நீ ஆறு போல எண்ணெயை அள்ளி ஊத்தினாலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, இதெல்லாம் கேட்டுட்டு அவரை பதில் சொல்றார், ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? நேர்மையாயிரு, இரக்கம் கொள்ளு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியார். பாருங்கள், இது மூன்றும் அப்படியே ஒரே நிலையில் கடந்து போகக்கூடிய காரியங்கள். ஆண்டவரின் குரல் நகரை நோக்கி கூக்குரலிடுகின்றது, உம் பெயருக்கு அஞ்சி நடப்பதே உண்மையான ஞானம், நகரில் குடியிருப்போரே நான் கூறுவதை கேளுங்கள். ஆண்டவர் கூவி அழைக்கிறாரு, நான் சொல்கிறேன்ப்பா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறியேன்னு ஆண்டவர் இன்றைக்கி கூவி அழைக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இரக்கத்தை வைத்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இரக்கம் எங்கே, கடவுளுக்கு முன்னாடி இப்படி போய் குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறது இல்லையா இரக்கம்? இல்லை, ஆண்டவருக்கு தெரியும், அவர் உள்ளத்தை ஊடுருவி காண்கிறவர். அதனால் நம்ம உள்ளம் எப்படி இருக்கிறது, அந்த இரக்கம் எல்லா நிலைகளிலும். நம்ம ஏமாந்து போகிறது இரக்கத்தை பற்றி இரக்கம் அல்ல, நம்ம ஏமாந்து போயிட்டோம் அது நீ சுதாரிப்பாக இருக்கணும், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆனால் நம்ம இரக்கம் கொள்ள வேண்டிய நிலைகளில் இரக்கம் கொண்டு, இன்றைக்கி நிறைய சூழலில் இந்த இரக்கம் கொள்ளக்கூடிய நிலை இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. ஆண்டவர் மலை பிரசங்கத்திலையும் சொல்கிறார், இரக்கம் கொள்கிற பேர் பெற்றோர், இரக்கமுடையோர் பேர் பெற்றோர்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இரக்கத்தினுடைய ஆழத்தை கடவுள் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போ இந்த இரக்கத்தை நம்ம எங்கே வைக்க முடியும்? முதல்ல நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே வைக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நன்மையான காரியங்கள் முதல்ல வீட்டில் தான் ஆரம்பிக்க முடியும், என்னிடத்தில் ஆரம்பிக்கணும். இப்போ சுயத்தை அன்பு செய்ய முடியாதவங்க, நம்முடைய செல்ஃப், நம்முடைய உடல், நம்முடைய வாழ்க்கை, இதை அன்பு செய்ய முடியாதவங்க எப்படி நம்ம மற்றவங்களை அன்பு செய்ய முடியும்? அதனால தான் சொல்கிறோம், முதல்ல நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கன்னா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க இல்லை, நல்ல உணவை நல்ல விதமாக நல்லா சாப்பிடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, உழைச்சிட்டு அவங்க உடம்புக்கு தேவையானதை கொடுக்க மறுக்கிறாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. கேட்டால் காசு பணம் இதுலேயே எண்ணங்கள், பாவம், கடவுளுடைய அந்த உடலை குறித்த நிலையிலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உடம்புக்கு செய்ய வேண்டிய நியாயமான காரியத்தை நம்ம செய்யாத போது இந்த உடலை நம்ம வஞ்சிக்கிறோம். அப்போ இந்த உடலை நான் அன்பு செய்யலைன்னா இந்த உடல் தான் என்னுடைய ஆத்மாவை தாங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ இந்த உடம்புக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கவலை வேணும் எனக்கு, என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு ஆவல் வேணும், அதுதான் இலக்குன்னு சொல்கிறோம். சில பேர் இலக்கே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னம்மா ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டோம், ராத்திரி சாப்பிட்டோம், படுத்து தூங்கினோம், இப்போ காலையில் எழுந்திரிச்சோம். பாருங்கள் சில பேர்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தூங்கி எந்திரிக்கிற 10 மணி 11 மணிக்கு எந்திரிப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ ஒரு 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 காரியத்தை எடுத்து செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு காலையில் எந்திரிச்சோன்னு டிவியை போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு எதையாவது இருக்கிறது, செல்ஃபோனை அசிங்கங்களை பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்மை சிதைத்து கொள்கிறது. நம்மக்கிட்டே நமக்கு இரக்கம் கொடுக்க முடியலன்னா, அப்போ இரக்கத்தை கடவுள் கொடுன்னா எங்கே ஆரம்பிக்கணும்? வி பிகின் ஃப்ரம் ஹியர். நம்மக்கிட்ட ஆரம்பித்து நம்ம எங்கே போகணும்? பக்கத்தில் போகணும், நம்மளுடைய மனைவி, நம்முடைய கணவன். இன்றைக்கி நிறைய திருமணங்கள் முடித்த உடனேயும் அவங்க ஒரு ஒரு விதமான சாச்சுரேட்டட் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. மனைவியை அன்பு செய்ய முடியல, உண்மையான அன்பை கொடுக்க முடியல, கணவனை அன்பு செய்ய முடியல. ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், சோதிச்சு பார்க்கணும், என்னுடைய அன்பு உண்மையாகவே என் கணவனை நான் அன்பு செய்கிறேன்னா, என் மனைவியை நான் உண்மையாக அன்பு செய்கிறேன்னா, அப்போ அந்த அன்பில் எது குறையாக இருக்கிறது? அப்போ நம்ம உத்து பார்க்கணும், அவங்க எந்தெந்த விதத்தில் நமக்கு உதவி செய்கிறாங்க, எந்தெந்த விதத்தில் அவங்க நம்மளுக்கு நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம அன்பை கொடுக்கணும். அப்போது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பை கொடுக்கும்போது நம்முடைய வார்த்தை மாறும். சில பேர் வீடுகளில் போய் பேசும்போது ரெண்டு பக்கமும் நடக்கும், கணவன் பக்கமும் நடக்கும், மனைவி பக்கமும் நடக்கும். அது ஈக்குவலாக நிறையா குடும்பங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒருவரை ஒருவர் அவங்க என்ன செய்வாங்க, பழித்துரைத்து பேசுகிறது. மூன்றாவது நபருக்கு முன்பாக அவங்க வந்து மனைவியை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கணவனை குறித்து மற்றவர்களிடத்தில் தவறாய் பேசுவது, பிள்ளைகளை குறித்து அசிங்கமாய் பேசுவது, பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் நண்பர்களிடத்தில் தவறாய் பேசுவது, அப்பாவை தவறாக பேசுறது. அந்த ஆளுக்கெல்லாம் அறிவு இருக்காதுடா, எங்கள் அம்மா இருக்கே அது சரியான லூசுடா. பாருங்கள், யார் தெய்வத்துக்கு இணையாக இருக்கிற பெற்றோரையெல்லாம் நம்ம அவதூறாய் பேசிவிட்டு நம்ம இரக்கத்தை எங்கே கொடுக்க கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். வார்த்தையிலேயே இரக்கம் இல்லையே, அப்போ செயலில் எப்படி இரக்கம் வர முடியும்? சோதிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம சோதிச்சு பார்த்து நம்ம முயற்சி பண்ணணும். இந்த முயற்சியை தான் ஆண்டவர் திருவுளமாக்குவார். முயற்சி தான் நம்மளை நிறைவடைய செய்கிறது. இப்போ பாருங்கள், எபிரேயர் 11:4 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்கள், நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். நம்பிக்கை, கடவுள் இதெல்லாம் பார்க்குறாரு, ஏதோ ஒன்று அவர் விரும்புகிறாருன்னு அவர் நம்புகிறாங்க. அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். இப்போ நேர்மையாளர் அப்படிங்கிறதுக்கு நம்ம நற்சான்று பெறுறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உகந்த பலியை நம்ம நிறைவாக கொடுக்கறது. அப்போ அப்படி கொடுக்குற போது நமக்கு என்ன கிடைக்கிறது? நேர்மையாளருங்கிற பட்டம் கிடைக்கிறது. அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகிர்ந்தார். அப்போ நேர்மையாளருடைய செயல்களுக்கு யார் சான்று பகிர்றா? மனுஷனுடைய சான்று இல்லை, கடவுள் சான்று பகிர்றார். நம்ம மனுஷன்கிட்டருந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஐயோ இந்த தலைவர் எனக்கு கிரீடம் வைப்பாரா, இந்த மனுஷன் எனக்கு கிரீடம். நேர்மையாளர் கடவுளுக்கு உகந்ததை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் எதை சொல்கிறாங்கன்னு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் என்ன செய்வார்? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை மேலே உயர்த்துவார். இன்றைக்கி அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய தடவை பார்த்துருக்குறேன், நம்ம எவ்வளவு நன்மைத்தனத்தை செய்து கொண்டு இருந்தாலும் கடவுள் நம் சார்பாக நின்று செயல்படுவார். ஆனால் இந்த மனுஷங்க ரெண்டு வார்த்தையை தூக்கி நம்ம தலையில் போட்டுட்டு போவாங்க. இவர் ஆமாம் இவர் பெரிய இவர் இவர் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கடவுள் நமக்காக போராடிக்கிட்டு இருப்பார், நம்மளை கொண்டு போய் எவ்வளோ போய் உயரத்தில் வச்சுருப்பார். ஆனால் இந்த மனுஷங்க நம்மளை காரி உமிழ்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. இது அவர்களுடைய பலவீனம். இவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மனம் உடைந்து போயிடக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டு இருக்கிறாரு, அந்த உயர்வை நம்ம பார்த்து மேலே போயிட்டே இருக்கணும். அதுதான் நேர்மையாளருக்குரிய பங்கு, கடவுள் கொடுக்குற பங்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகிர்ந்தார். இப்போ நம்ம செய்கிறதை குறித்து கடவுள் நமக்கு சான்று பகிர்வார். எப்படி? நீ தொட்ட காரியம் சொல்லுங்க செய்வார். யாக்கோபோடு கடவுள் இருந்தார். யாக்கோபு வந்து அவருக்கு பேருக்கே ஏமாத்துக்காரன்னு பேர், அந்த அர்த்தம். அவர் கடவுள் அவர் பக்கமாக இருந்து செயல்பட்டார். ஏன் அவர் பக்கமாக இருந்து செயல்பட்டார்? அப்பாவுடைய ஆசிரை வாங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் இழந்தார். பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு நினச்சார். அதை ஏசா என்ன செஞ்சார்? ஆசீர்வாதமாவது மண்ணாங்கட்டியா தூக்கி போட, எனக்கு இப்போ தேவை கஞ்சி தான். அவனுடைய கவலையெல்லாம் வைத்த பற்றி தான் இருந்துச்சு. அப்போ கடவுள் யார் பக்கம் நிற்பார்? ஏமாத்தினார், ஏமாற்றி வாங்கினாருங்கிறது நம்முடைய பாயிண்டாக இல்லை, அவருடைய ஆவல் அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது வாங்கணும். பார்த்தீங்களா, அதுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு, யாக்கோபு பக்கம் நிற்கிறாரு. அந்த யாக்கோபு லாபான் அவங்க மாமாட்டை போய் வேலை செய்யும் போது இவர் அந்த ஆட்டுக்குட்டிகளை பேணுகிற போது இவருக்கு சார்பாக கடவுள் வேலை செய்கிறார். எப்படி என்ன பண்ணுன்னா உனக்கு ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி கலரில் குட்டி போடும், அதை படித்து பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அவருடைய மந்தைகள் பெருக ஆரம்பித்தது. அங்கிட்டு போய் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், அவர் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருந்ததுனால அவர் தொட்ட காரியத்தெல்லாம் கடவுள் துளங்க செய்தார். இப்போது இப்படி தான் நம்ம பார்க்கணும், நம்ம தொட்ட காரியம் துளங்குதா, தட் இஸ் அங்கே தான் கடவுள் நமக்கு சான்று பகர்றாரு அப்படின்னு நமக்கு அர்த்தம். அப்போ பாருங்கள், இறந்து போன போதிலும் அந்த ஆவில் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசி கொண்டே இருக்கிறார். அவர் இறந்து போனாலும் அவருடைய அந்த பலியினுடைய அழுத்தம் பாருங்களேன், இப்போ கடவுள் பேசி கொண்டே இருக்கிறார் அவர் வழியாக. ஆகவே எபிரேயர் 10:12 நாம் ஆண்டவருடைய பலியை பார்க்குறோம். எதுக்காக இப்போ நான் பலியை குறித்து பேசுகிறேன், இரக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா, இப்போ பலியை குறித்து பேசுகிறேன்னா, இந்த பலி நம்ம ஒப்பு கொடுக்குற திருப்பலி பலி சார்ந்த காணிக்கைகள் கூட இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுலேயும் ஒரு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இரக்கத்தில் இணைந்திருக்கிறது தான் இந்த பலி. அதனால தான் நம்ம பலியே இந்த அழுத்தி அழுத்தி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், வெறும் பலியில் நின்றுடாத, வெறும் பூசை வச்சுட்டு போயிடு, அந்த செயல்பாட்டோடு இணைந்த பலி தான் அபிஷேகமானது. எபிரேயர் 10:12, இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இப்போ இயேசு எப்படி எதுக்காக எப்படி போய் அமர்ந்தார், தந்தையினுடைய திட்டத்தின்படி அந்த பலியை செலுத்துகிறாரு. எதனால் செலுத்துகிறாரு, தந்தையின் மீது இருந்த அன்பினால். பாருங்கள், அந்த இரக்கம் கடவுளுக்கு, தந்தைக்கு அவர் இரக்கத்தை கொடுத்தார். அந்த இரக்கத்தை எப்படி கொடுக்குறாரு, அவர் திட்டமிட்டபடியாக அந்த பலியில் தன்னை ஒப்படைத்துட்டு அவர் அந்த இரக்கத்திற்கு தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார். அப்போ இந்த பலிக்குள்ளே இரக்கம் ஒளிந்து கொண்டது போய், அந்த இரக்கத்திற்குள்ளே இவருடைய பலி போய் ஒளிந்திருக்கிறது. அப்போ அதனால் கடவுள் என்ன செய்கிறாரு, மகனை வல்லபுரத்தில் அமர வைக்கக்கூடிய அபிஷேகம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம பலியை ஒப்பு கொடுக்கும்போது கூட அதில் ஒரு இரக்கம் ஒளிந்திருக்கணும். அதனால தான் உங்கள் நல்ல நாள் பெரிய நாள்லலாம் என்ன சொல்கிறாங்க, பூசை வச்சுட்டு ஒரு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, ஒரு அனாதை இல்லத்துக்கு போய். அப்போ பாருங்கள், பலியோடு இணைந்த ஒரு இரக்கம். அதில் 5வது இறைவசனத்திலேருந்து பாருங்கள், அதனால தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர், எரிபலிகளும் பாவம்போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல, எனவே நான் கூறியது, என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம்போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இயேசுவினுடைய அந்த செயல், பலி கொடுக்கிற செயல், நம்மளுடைய இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை தந்தைக்கு மட்டுமல்ல உலகறிய காண செய்து முந்தையதை அதாவது நிர்மூலமாக்குகிற அளவுக்கு இந்த பலியினுடைய ஆழம். அப்போ அங்கே இருந்த நிலை என்னென்னா, அந்த இரக்கத்தினுடைய செயல். அப்போ இந்த பலி, இயேசுவினுடைய பலி நிறைவுக்கான அடையாளமாக நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னும் பைபிளில் புரட்டி பார்க்கிற பொழுது பல இடத்துல ஆண்டவர் இந்த கருத்தை வலியுறுத்துவதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 9:13 இதை முன்கூட்டியே இது சொல்லப்பட்டது, பலியையல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். அப்போ கடவுளுடைய இரக்கத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னா, நல்லவங்களை பார்த்து நான் பேச வரல, பாவிகளை அழைத்து கடவுளுடைய பக்கமாய் சேர்க்க வந்திருக்கிறேன். 99 ஆட்டை பற்றி கவலைப்படலை, இந்த ஒரு ஆட்டுக்கான கவலை. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், நம்மளுடைய சூழலில் ஆண்டவருடைய இரக்கம் எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுள் நம் வழியாய் வெளிப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம இரக்கம் வெளிப்படுதா? இரக்கம் வெளிப்படுதுன்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இல்லை சாவுக்கு ஏதுவான உணவை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை மேலே இரக்கம் காட்டுறேன் அப்படின்னா உன் இரக்கம் பொய்யான இரக்கம், அறிவற்ற இரக்கம். எந்த உணவு என் பிள்ளைக்கு ஒத்துக்காதோ, அதை அது அது பிள்ளையினுடைய வாழ்வுக்கு சரியாய் வராதோ, அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. அதுதான் உண்மையான இரக்கத்தின் வெளிப்பாடு. கடவுள் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார், நிறைய நோ சொல்லுவார். நல்லா திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியம் ஆண்டவர் நோ சொல்லியிருப்பார். ஏன்னா அதை எடுத்திருந்தோன்னா, அந்த காரியத்தை நீ தொட்டிருந்தீன்னா உன் வாழ்க்கை நாசமாக போய்டும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் நோ சொல்லுவார். இன்றைக்கி நாம் பிள்ளைங்க வந்து ஃபினாயில் கேட்குறாங்க குடிக்கிறதுக்கு, இது ஒரு ஜூஸ்ன்னு நினச்சிட்டு கேட்குறாங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துருவோமா? அப்போ நமக்கு தெரியும் இது சாப்பிட்டா பிள்ளை செத்து போய்டுன்னு. இன்றைக்கி அதை அறிய முடியாத நிலையில் பிள்ளைகளுக்கு தவறான உணவு பழக்கங்களை உருவாக்கி கொடுக்குற பெற்றோர்கள் உண்டு. தவறான வாழ்க்கை பழக்கத்தை உண்டாக்கி கொடுக்குறாங்க. செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு என் பிள்ளை என்னைய தொலையை விட்டுச்சு, என்னை சீரியல் பார்க்குறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் யூ பிளே வித் த செல் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை தூக்கி கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். அந்த குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க தெரியாது. பாருங்கள், அதில் ஒரு பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணலாம். பிள்ளைங்க எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்க்கலாம் அப்படிங்கிற டைம் வரையும் நீங்கள் செட் பண்ணலாம். செல்ஃபோனுக்குள்ளே எல்லா வசதியும் வச்சுட்டாங்க. இப்போ சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? முதல்ல எத்தனை பெற்றோர்களுக்கு அது தெரியும் இம்மாதிரி இருக்குது அப்படின்னு? அதை பற்றிலாம் கவலை இல்லை. புள்ள நாசமாக போனால் நமக்கு என்ன? நமக்கு சீரியல் பார்க்கணும், நமக்கு இந்த நேரம் நம்மளை தூங்க விடணும். புள்ள பாருங்கள், இன்றைக்கி இதெல்லாம் அழிவு காணாடு. இரக்கத்தை கொடுக்க மறுக்கிற அடையாளங்கள். இரக்கத்தை கொடுக்க மறுத்தவர்களுக்கு என்ன நடந்தது? பைபிளில் நிறைய சமாரியர்கள், சமாரியனுடைய நல்ல சமாரியனுடைய உண்மையில் மற்ற போகிற குருக்கள் லேவியர்லாம் பார்க்குறோம். அவங்களாம் இரக்கத்தை கொடுக்க மறுத்தாங்க. காரணங்கள் இருந்தது, ஆனால் மறுத்தாங்க. பெரிய பணக்காரன் ஏழை லாசர் வெளியில் தான் கிடந்தான். அவனை ஒன்றும் அடிக்கலை, வெட்டலை, குத்தலைவன். அவனுக்கு இரக்கத்தை கொடுக்க மறுத்தான். அதனால் அவங்களுக்கு வந்த கேடு என்ன? ஒரு சொட்டு தண்ணிக்கு அவங்க ஏங்க வேண்டிய நிலை. இன்றைக்கி ஆண்டவர் இந்த இரக்கமற்ற அந்த உள்ளத்துக்கு தான் வேதனைகளை அவர் கொடுக்க போகிறார், வேதனைகளை அவர்கள் சந்திக்க போகிறாங்க. ஆண்டவர் வளப்புறம் இறப்புறம் பிரித்துட்டு இரண்டாவது வருகையின் போது என்ன நடக்கும்? மனுஷங்களை அப்படி பிரிப்பாராம். அப்படி பிரிச்சுட்டு வளப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்த, எனக்கு தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் எப்போ உங்களுக்கு கொடுத்தோம்? ஏழை ஒழுவருக்கு செய்தபோது எனக்கே செய்தேன். பாருங்கள், எளிமையான ஒரு ஒரு வழிமுறை தான் ஆண்டவர் காட்டுறார். நம்மக்கிட்ட நீ வந்து 10 ஏக்கரை வந்து நீ பிரித்து அவனுக்கு கொடுக்கல, உன் வீட்டில் இருக்கிற தங்க நகையெல்லாம் நீ வந்து என்ன செய்யலை, கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடு, அப்படியெல்லாம் பெரிய பெரிய விஷயம் சொல்ல. சாப்பாடு போடல. அதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சாப்பாடு போட்டுட்டு இது ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கணும். இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை நம்ம கொடுக்கணும். ஒரு சிலருக்கு உங்கள் உணவோ பணமோ தேவைப்படாது, அவங்களுக்கு தேவை பிரசன்னம், பக்கத்தில் போய் உட்காந்து பேசணும். ஒரு சிலருக்கு வேறு விதமான திருமண காரியத்தை நடத்தணும், கையில் பணம் இருக்காது, அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம பார்த்து செய்யணும். அப்போ அந்த காரண காரியத்தை அறிந்து நம்ம இரக்கத்தை கொடுக்குற போது தான் அது அறிவுள்ள, அதான் கடவுளை அறிந்து அயலாரை அறிந்து அன்பு செய்வது. அந்த அறிந்து அன்பு செய்யக்கூடிய ஆற்றலில் தான் இரக்கத்தினுடைய நிலையானது ஆழப்படுத்தப்படுகிறது, அது அர்த்தம் பெறுகிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில் உங்களுடைய இரக்கம் அர்த்தம் பெற்று கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.
கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா.